தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலிப்புத்தக திட்டத்தின் கீழ் இந்த சிறுகதை தொகுப்பை வாசிப்பவர் மலர்விழி பாஸ்கரன். சிறுகதையின் பெயர் நான் இருக்கிறேன். ஆசிரியர் ஜெயகாந்தன். அந்த சத்திரத்தின் வாசற்கதவுகள் சாத்தி பூட்டப்பட்டிருக்கும் பூட்டின் மீது ஒரு தலைமுறை காலத்து துரு ஏறி இருக்கிறது. கதவின் இடைவெளி வழியாக பார்த்தால் உள் சுவர்களை கிழித்துக் கொண்டு கம்பீரமாய் வளர்ந்துள்ள அரசஞ்செடிகளும் காடாய் மண்டிக்கிடக்கும் எருக்கம்புதர்களும் தெரியும். சத்திரத்துக்கு எதிரே, அதாவது சாலையின் மறுபுறத்தில், நான்கு புறமும் படித்துறையுள்ள ஆழமில்லாத குளம். குளத்திற்கு அப்பாலும் குளத்தை சுற்றிலும் செழிப்பான நஞ்சை நிலப்பகுதி. வரப்பினூடே நடந்து ஏறினால் சற்று தூரத்தில் ரயில்வே லைன் மேட்டுப்பகுதி. ரயில்வே லைனுக்கு மறுபுறம் இந்த பக்கம் செழித்து தலையாட்டிக் கொண்டிருக்கும் பயிர்களை வளர்த்ததன் பெருமை என்னுடையதுதான் என்று அலையடித்து சிலுசிலுக்கும் ஏரி நீர்பரப்பு கண்ணுக்கெட்டிய தூரம் பறந்து கிடக்கிறது. அதற்கப்புறம் ஒன்றுமில்லை, வெறும் தண்ணீர்தான். தண்ணீர் பரப்பின் கடைக்கோடியில் வானம்தான். தண்ணீரும் வானமும் தொட்டுக்கொண்டிருக்கின்ற இடத்தில் நிலவின் பெருவட்டம் மங்கிய ஒளியை ஏரி நீரில் கரைத்து மிதந்து கொண்டிருக்கிறது. நிலவு மேலே ஏற ஏற அதன் உருவம் குறுகி சிறுத்தது. ஒளி பெருகி பிரகாசித்தது. ஒரு கோடியில் எழுந்து ரயில்வே லைன் மேட்டின் மேலேறிய நிலவு வீசிய வெளிச்சம் மறுகோடியில் சத்திரத்து திண்ணையில் உட்கார்ந்து உணவருந்திக் கொண்டிருந்த அந்த வியாதிக்கார பிச்சைக்காரனின் புத்தம் புதிய தகரக் குவளையின் மீது வட்டு பளபளக்க அதன் பிரதிபிம்பம் அவன் முகத்தில் விழுந்தது. திண்ணையில் அவனைத் தவிர யாரும் இல்லை. அவன் அந்த தனிமையிலும் தகரக் குவளையில் ஊறிக் கிடந்த ரசத்து வண்டல் சோற்றிலும் லயித்து தன்னை மறந்த மகிழ்ச்சியுடன் பாடிக்கொண்டே ஒவ்வொரு கவளமாய் சாப்பிட்டான். அவன் பார்வை நிமிர்ந்து நிலவில் பதிந்திருந்தது. வாய் நிறைய சோறுடன் அவன் பாடுவது தெளிவாய் ஒழிக்கவில்லை. கேட்கத்தான் அங்கு வேறு யார் இருக்கிறார்கள்? தகரக்குவளையை வலித்து நக்கி சுற்றிலும் இறைந்து கிடந்த பருக்கைகளை ஒவ்வொன்றாய் பொறுக்கி விரலோடு சேர்த்து உறிஞ்சி சாப்பிட்டானதும் தனது விரல்கள் குறைப்பட்ட இரண்டு கைகளாலும் தகரக்குவளையை இடுக்கி எடுத்துக்கொண்டு சாலையின் குறுக்காய் குளத்தை நோக்கி நடந்தான். கால் விரல்களுக்கு பிடிப்பு இல்லாததால் குதிகால்களை அழுந்த ஊன்றி தாங்கி தாங்கித்தான் அவனால் நடக்க முடியும். குளத்தின் மேல் படியில் காலில் இருந்த கேன்வாஸ் ஷூஸ் நனையாமல் நின்று கொண்டு தகரக்குவளையை அலம்பி ஒரு குவளை தண்ணீரை குடித்தான். தண்ணீரை மடக் மடக்கென்று குடிக்கும் போது அவசரத்தில் குவளைக்கும் வாய்க்கும் இடையே இரண்டு பக்கத்திலும் தண்ணீர் வழிந்து அவன் மேலிருந்த கோட்டின் காலரை நனைக்கவே அவசர அவசரமாக தண்ணீரை தட்டிக்கொண்டே கோட்டின் மார்பு பையிலிருந்தும் பீடியையும் நெருப்பு பெட்டியையும் எடுத்து வேறு வைக்கு மாற்றிக்கொண்டான். மேலேறி வந்த பிறகு தகரக் குவளையை கீழே வைத்துவிட்டு நின்று ஒரு பீடியை பற்ற வைத்துக் கொண்டான். புகையோடு சேர்த்து திருப்தியுடன் ஏப்பம் விட்டவாறு அவன் முனகிக் கொண்டான். நல்லாத்தான் இருக்கு என்று வாய்விட்டு முனகிக் கொள்ளும் போதே மனசில் என்ன நல்லா இருக்கு என்ற கேள்வியும் பிறந்தது. எல்லாம் தான். தோ இந்த நலா, இந்த குளம், அடிக்கிற காத்து, குடிக்கிற தண்ணி, பசி, சோறு, தூக்கம், எல்லாம் தான். வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. வீடி சொகம் ஒன்று போதுமே என்று நெருப்பு கனிய கனிய புகையை வாய் நிறைய இழுத்து ஓதினான். சிறிது நேரம் நின்று ஏதோ யோசனைக்கு பின் சத்திரத்து திண்ணைக்கு வந்து ஒரு மூலையில் தகரக்குவளையை கவிழ்த்து வைத்துவிட்டு சுவரோரமாக கிடந்த கந்தல் துணியால் தரையை தட்டிவிட்டு உட்கார்ந்தான். உலகம் எவ்வளவு அழகா இருக்கு! இதை பார்க்கற என் மனசு சந்தோஷப்படுது. ஆமா, எல்லா பொருளும் பார்த்தவங்க மனசை சந்தோஷப்பட வைக்கும் போது நான் என்ன பார்த்த உடனே ஒவ்வொருத்தர் முகத்திலையும் ஏற்படுற மாற்றம் இருக்கே. வியாதியால மரத்து போன என் உடம்புக்கு தெரியாத வேதனை பாவம் அவங்க மனசுக்கு தெரியுது. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் அம்மா தாயே பசிக்குதுன்னு நின்னப்போ சாப்பிட்டுட்டு எச்சில் இலை கொண்டு வந்து வெளியே போட்ட ஒரு பொண்ணு என்னை பார்த்துட்டு வாந்தி வர்ற மாதிரி கொமட்டிக்கிட்டு உள்ள ஓடினப்புறம் ஒரு ஆள் வந்து எட்டி பார்த்துட்டு சொன்னானே, அம்மா வெளியே ஒரு தருதிரம் வந்து நிக்கிது, ஏதாவது போட்டு அனுப்பு, இவனெல்லாம் ஏன் தான் உசுர வச்சுட்டு இருக்கானோ இந்த தீராத நோயோடன்னு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அங்க நிக்க முடியாம திரும்பினப்போ, இந்தப்பா பரதேசி அப்படின்னு கூப்பிட்ட அந்த குரல் இருக்கே, அதுல இருந்த ஆறுதல் தான் உலகத்திலேயே வாழணும்னு ஆசை கொடுத்துடுச்சு. ராமலிங்க சாமி மாதிரி காதோரத்துல முக்காட்டு துணியை சுருகிக்கிட்டு கையில சோத்தோட எதிர, என் பையன் கொஞ்சம் வாய் துடுக்கு, சாகிறதும் இருக்கிறதும் நம்ம கையிலா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு குவளையில சோத்த போட்டாங்க. நான் அந்த அம்மா முகத்தையே பார்த்துக்கிட்டு நின்னேன். தான் மகனை பார்த்து நீ சாகக்கூடாதான்னு யாரோ கேட்டுட்ட மாதிரி அவங்க கண்ணில் தண்ணி கொட்டிக்கிட்டே இருந்தது. அன்றைக்கு பிறகு அவன் பகலில் பிச்சைக்கு போவதில்லை. இருட்டிய பிறகு யார் கண்ணிலும் படாமல் தலையில் முக்காடிட்டு கொண்டுதான் போவான். மூன்று வேளைக்கும் முதல் நாள் இரவு ஒருவேளை எடுத்த பிச்சைதான். சில நாட்களில் அதுவே அதிகமாகி அடுத்த நாளைக்கும் இருந்து விடுவதும் உண்டு. தூணில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த பிச்சைக்காரன் நிறைவாக இருந்த வயிற்றை தடவி விட்டு கொண்டான். சாப்பாடு கொஞ்சம் அதிகம்தான் என்று மறுபடியும் ஒரு ஏப்பம் விட்டவாறு முருகா என்று எழுந்தான். தரையில் விரித்த கந்தலை எடுத்து தலையில் முண்டாசாக கட்டினான். மூளையில் இருந்த தடியையும் கையில் எடுத்துக்கொண்டு ஏரிக்கரையை நோக்கி நடந்தான். உடம்புல வியாதி இருந்தா என்ன, உசுறு இருக்கிறது நல்லா தான் இருக்கு. நாக்குக்கு ருசியா திங்கிற சுகம், கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்க்குற சுகம், காதுக்கு எதமா கேட்குற சுகம், வியாதி இருந்தா இதெல்லாம் கெட்டுப்புடுதா? ஏரிக்கரையின் ஓரமாக ரயில்வே லைன் மேட்டுச் சரிவில் தடிக்கம்பை ஊன்றிய வார உட்கார்ந்திருந்த பிச்சைக்காரன் பீடி புகையை காற்றில் ஊதிவிட்டான். அப்பாடா, சாப்பிட்ட உடனே வயிற்றுல என்னமோ ஒரு வலி, திங்கிறதுல ஒன்றும் சுகமில்லை, ஆனால் தின்னாத்தான் சுகம், உடம்புல சேர்த்துக்கிறதா சுகம், உடம்புலேருந்து எல்லாத்தையும் போக்கிக்கிறதுல தான் சுகம், உடம்பையே போக்கிக்கிட்டா சுகம்தான், ஆனால் உடம்புல இருக்கிற சொரணையே போயிட்டா சுகம் எது? இப்பொழுது அவன் முழங்கால் அளவு தண்ணீரில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்தான். நிலவும் நட்சத்திரங்களும் அவன் கண்களுக்கும் அழகாகத்தான் தெரிந்தன. தோ அதான் சப்தரிஷி மண்டலம், அந்த நாலு நட்சத்திரம் சதுரமா இருக்கு, அதுக்கு ஓரமா வாலு மாதிரி மூணு நீட்டிக்கிட்டு இருக்கே, அந்த மூணுல நடுவால இருக்குதே அதுக்கு தள்ளி மங்களா, அதான் அருந்ததி நட்சத்திரம். சர்தான் நமக்கு ஆயுசு கெட்டி அருந்ததி தெரியுதே, அம்மா ஜுழுவா எல்லாருக்கும் தெரியுமா, அது லேசா எழுதி களைச்சிட்டா மாதிரி புள்ளி மானத்துல இருக்கே, கண்ணுல இருக்கான்னு கண்ணை கசக்கிட்டு எங்கேயும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க பல பேர், அருந்ததிய பார்த்தவனுக்கு 6 மாசத்துக்கு சாவு இல்லைம்பாங்க. நிலவொளியில் பளபளத்து கொண்டிருக்கும் ஏரி நீரில் புரண்டு எழுந்து குழுமை வெற்றி வரும் தென்றல் காற்று அந்த வியாதிக்காரனின் உடலையும் தழுவத்தான் செய்தது. நீரின் அலைகள் சின்னஞ்சிறு கால்கள் சலங்கை அணிந்து சதிராய் நடந்து வருவது போல தரையில் மோதி மோதி தளதளக்கும் இனிய நாதத்தை அவன் செவிகளும் கேட்டன. கரையோரத்தில் அடர்ந்து வளர்ந்திருந்த காட்டுப்பூக்களின் நெடிமிக்க போதை மனம் அவனது நாசியையும் துளைக்கத்தான் செய்தது. அவன் வாழ ஆசைப்படுவதில் என்ன தவறு? வெகு நேரத்திற்கு பிறகு தண்ணீரிலிருந்து கரையேறி வந்து அங்கு கலற்றி போட்டிருந்த கேன்வாஸ் ஷூஸை எடுத்து குனிந்து நின்று காலில் அணிந்து கொண்டான். அப்படியே அவன் தலை நிமிரும் போது எதிரே நீண்டு செல்லும் இருப்பு பாதையில் வளைந்து திரும்பும் அந்த கண்ணுக்கெட்டிய எல்லையில் வெளிச்சம் தெரிந்தது. ஒரு துண்டு வெளிச்சம்தான். அந்த ஒளிக்கீற்றின் அசைவால் தரையில் செல்லும் இருப்பு பாதையிலும் வானில் செல்லும் தந்திக்கம்பிகளிலும் ஒரு ஜொலிப்பு துண்டம் விட்டு விட்டு தாவி செல்லுவது போல் இருந்தது. தூரத்தில் ரயில் வருகின்ற ஓசை லேசாக கேட்டது. அடேப்பா, மெயிலு வரானோ, மணி 12 ஆயிடுச்சு என்று தண்டவாளத்தை கடப்பதற்காக கைத்தடியை சரிவில் ஊன்றி தட்டுத்தடுமாறி ரயில்வே லைன் மேட்டின் மீது ஏறும்போது தூரத்தில் நீண்டு செல்லும் இருப்பு பாதையின் வளைந்து திரும்பும் கண்ணுக்கெட்டிய எல்லையில் 2 அடி உயரத்துக்கு வெண்புள்ளியாய் அசைகின்ற உருவம், ஏதாவது மிருகமா அல்லது? கால்களை மண்டியிட்டு தரையில் ஊர்ந்து வந்த அந்த மனித உருவம் ரயில்வே லைன் மீது ஏறியதும் எழுந்து நின்றது. சுற்றிலும் ஒருமுறை பார்த்து தன் பின்னால் பிச்சைக்காரன் வரும் திசையை பார்க்க திரும்பிய போது அதற்குள் நிற்க முடியாமல் கால்கள் நடுங்க மெல்ல கைகளை தரையில் ஊன்றி தண்டவாளத்தின் மீது உட்கார்ந்து கொண்டது. பிறகு உறுதியுடன் இரண்டு தண்டவாளங்களுக்கும் குறுக்காக விரைத்து நீட்டி படுத்துக் கொண்டது.
அடச்சே, மனுஷ பயதாண்டோய், உசுர விருத்துட்டான் போல. ஐயோ, உங்களுக்கு ஏண்டா புத்தி இப்படி போகுது? வெளிச்சம் வேகமா வருதே என்று பதறியவாறு விரல்கள் இல்லாத பாதங்களுக்கு பாதுகாப்பாய் இருந்த கேன்வாஸ் ஷூஸ் தேய தேய இழுத்தவாறு தாவி தாவி ஓடி வந்த பிச்சைக்காரனின் செவிகளில் தூரத்து ரயில் சத்தம் பேரோசையாக கேட்டது. ரயிலின் ஓசை சமீபித்து விட்டது. பிச்சைக்காரன் ஓடி வந்த வேகத்தில் கண்களை இறுக மூடி தண்டவாளத்தின் குறுக்காக விரைத்து நீட்டி கிடந்தவனின் விழாவுக்கடியில் கைத்தடியை கொடுத்து மயானத்தில் பிணத்தை புரட்டுவது போல நிம்பி தள்ளினான். அவனை தள்ளிய வேகத்தில் வியாதிக்காரன் இரண்டு உள்ளங்கைகளாலும் பற்றி பிடித்திருந்த கைத்தடி எகிரி விழுந்தது. தண்டவாளத்தில் இருந்து உருண்டு எழுந்த அந்த இளைஞன் ஒன்றும் புரியாமல் எதிரில் இருப்பவனை வெறித்து விழித்தான். மறுபடியும் தன்னை தள்ளிவிட்டு அவன் ரயிலின் முன்னே போய் விழுந்து விடுவானோ என்ற பயத்துடன் தனது கைகள் இரண்டையும் அகல விரித்து கொண்டு அவன் மீது பாய்வது போல நின்று, வேணா ஐயா வேணா, உசுறு போனா வராது என்று கெஞ்சினான் வியாதிக்காரன். அவன் முன்னே இரண்டு கால்களும் விடவிடக்க உடலே நடுங்க நின்றிருந்தான் அந்த இளைஞன். அப்பொழுது ஹோவென்ற பேரிரைச்சலோடு வந்த மெயில் வண்டி அந்த இருவரின் மீது தன் நிழலை ஏற்றி இழுத்தவாறு கடகடத்து ஓடியது. ரயிலின் பேரோசை அருகே அதிர்ந்து நகரும் வரை மௌனமாய் நின்றிருந்த இருவரும் ரயில் அவர்களை கடந்து போன பின் அதன் பின்புறத்தை பார்த்தனர். செக்கச் சிவந்த ஒற்றை விளக்கு ஓடி ஓடி தூரத்தில் மறைந்தது. நின்றிருந்த இளைஞன் கால்கள் நிலைக்காமல் உட்கார்ந்து கொண்டான். வியாதிக்காரன் கையிலிருந்து எகிரிப்போன கைத்தடியை தேடி எடுத்து கொண்டு வந்தான். யோ, உன்னை சொல்லி குத்தமில்லையா, இந்த இடத்தோட ராசி எப்படி? ஆமா, இந்த இடத்துக்கு ஒரு காவு வேணும்னு இருக்கு. ஒன்று ரெண்டு உன்னோட மூணு ஆச்சு. நாளைக்கு பொழுது விடியட்டும், ரெண்டு எலுமிச்சம்பழத்தையாவது வாங்கி வைக்கணும். முந்தா நாள் அப்படித்தான், ஏரிக்கரையில் யாரோ ஒரு அம்மாவும் ஐயாவும் குழந்தையை விட்டுட்டு கட்டுச்சோத்தாவுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன தெரியும், பச்சை புள்ள நடந்து நடந்து வந்து தண்டவாளத்தில் ஏறிட்டுது. இந்த இடம்தான், ரயில் வார நேரம். அப்புறம் நான் பார்த்துட்டேன், வேற யாரையும் காணோம். சர்த்தான் ஆபத்துக்கு பாவமில்லைன்னு தொட்டு தூக்கிட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வினாடி மௌனமாகி நின்றான். பிறகு எதையோ நினைத்து பெருமூச்சுடன், இருக்காதா, பெத்தவங்களுக்கு தான் தெரியும் புள்ள அருமை என்று தன் நினைவுக்கு அவனையே சமாதானமாக சொல்லிக்கொண்டு தொடர்ந்தான். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த இடத்து ராசி அப்படி. இன்னைக்கு காத்தால கூட ஒரு எரும மாடு ஆபத்துன்னு வந்தா மனுஷனுக்கே புத்தி மாறி போடுது. எறும்பு என்ன பண்ணும், கூடுசு வண்டி வந்துட்டான், இன்ஜினுக்காரன் ஊதுறான் ஊதுறான், இது என்னடானா லைனை விட்டு நவுறாம நேராக ஓடிக்கினே இருக்குது. அவன் வந்த வேகத்தில் பிரேக் போட்டால் பிடிக்கிதா என்ன எழவு? ரயிலும் ஓடியாருது, எருமையும் ஓடுது, நான் ஒரு பக்கத்தில் ஓடி கழுகளை எடுத்து அடிச்சுக்கினே இருக்கேன். அப்புறம் சும்மா ஒரு மயிரிலேழு தப்பிச்சுதுன்னு வச்சுக்கேன் என்று அந்த இடத்தின் ராசியை விவரித்தான் வியாதிக்காரன். அந்த இளைஞன் தலையை குனிந்து மௌனமாய் உட்கார்ந்திருந்தான். வியாதிக்காரன் ஒரு பீடியை எடுத்து பற்ற வைத்து கொண்டான். நான் ஒருத்தன் இந்த பக்கம்தானே சுத்திக்கிட்டு இருக்கேன், இப்ப என்னடானா ஏதாவது ஆடுகிடு வந்து நிக்குதோன்னு ஓடியாந்தேன். நல்ல வேலை ஒரு மனுஷனை சாவுல இருந்து தடுத்தாச்சு. நாம்பளா தடுக்கிறோம், உனக்கு இன்னும் ஆயுசு இருக்கு, என்னமோ தடுக்கணும்னு இருக்கு, தடுத்தாச்சு. இல்லாட்டி மனுஷன் தடுத்தா வர சாவு நின்னுட போகுது என்று வாயில் புகையும் பீடியுடன் தொழில் கிடந்த துண்டை எடுத்து தலைப்பாகையை சுற்றி கொண்டான். பிறகு மண்ணில் தலை குனிந்தவாறு காலை மடக்கி போட்டு உட்கார்ந்திருந்த அந்த இளைஞனை மௌனமாக உற்று பார்த்தான். அவன் அழகாக இருந்தான். நல்ல நிறம், தலைமயிர் நிலா வெளிச்சத்தில் கருகருவென பளபளத்தது. வெண்புள்ளிகள் டிஷர்ட், எட்டு முளை வேட்டி உடுத்தியிருந்தான். அவன் தன்னை போல பரம ஏழையோ பிச்சைக்காரனோ வியாதிக்காரனோ அல்லவென்று தோன்றியது. வறுமையோ பட்டினியின் கொடுமையோ அந்த இளைஞனிடம் தெரியவில்லை. பின் எதற்காக தற்கொலை செய்து கொள்ள வந்தான் என்று தெரிந்து கொள்ள துடித்தது வியாதிக்காரனுக்கு. சத்தான், எந்திரிச்சு வாயா, தோ அங்க சத்திரத்து திண்ணையில போய் குந்துவான், இந்த சத்திரம் இருக்கே என்று பேசிக்கொண்டே நடந்து திரும்பி பார்த்த பிச்சைக்காரன் அவன் இன்னும் எழுந்திருக்காமல் தூரத்தில் உட்கார்ந்திருப்பதை கண்டான். என்னாயா கொந்திக்கினே இருக்கிய, இனிமே அடுத்த ரயில் காத்தால 6 மணிக்கு வடக்க போற பார்சலு தான், வா போவோம். உலகத்திலேயே மனுஷன் பிறந்துட்டா கஷ்டமும் இருக்கும் சுகமும் இருக்கும். கஷ்டத்துக்கு பயந்து செத்து புட்டா சுகத்தை அனுபவிக்கிறது யாரு? கஷ்டத்தை பார்த்து சிரிக்கணுமையா? ஏன்னா கஷ்டம் வருதுன்னா பின்னாடியே சுகம் காத்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். எழுந்துரு போலாம் என்று உற்சாகமாக பேசும் பிச்சைக்காரனை நிமிர்ந்து பார்த்து கலங்குகின்ற கண்களோடு முகத்தில் பரிதாபகரமான புன்சிரிப்போடு அந்த இளைஞன் எழுந்திருப்பதற்கு முன்னால் உதவிக்கு கை நீட்டினான். தெய்வமே, இவன் கையை பிடிச்சி நான் தூக்குறதாவது என்று விலகி கொண்டான் பிச்சைக்காரன். அந்த இளைஞன் தன் முயற்சியால் கைகளை ஊன்றி ஒருவாறு எழுந்து நின்றான். பிறகு நிதானித்து காலை பதனமாக ஊன்றி மறுகாலை உயர்த்தும் பொழுது தடுமாறி விழ இருந்தவன் பிச்சைக்காரனின் தோள்களை பிடித்துக் கொண்டு நின்றான். அவன் பிடித்த வேகத்தில் நிலைகுலைந்த பிச்சைக்காரன் சமாளித்தவாறு அப்பொழுதுதான் அந்த இளைஞனின் கால்களை பார்த்தான். அவை பார்ப்பதற்கு ஒழுங்காக இருப்பன ஊன்றி தோன்றின என்றாலும் கணுக்காலில் தொடைகள் சேர்கின்ற இடம் முழுதும் முழங்கால் மூட்டுக்கள் உறுதியற்று நடுங்கிக் கொண்டிருந்தன. முழங்காலுக்கு கீழே 4 புறமும் மடங்கும் தன்மையுடன் கால்கள் தொளதொளத்து சூம்பி கிடந்தன. சற்று நேரத்துக்கு முன் தூரத்து பார்வைக்கு 2 அடி உருவமாய் குறுகித்திருந்த அந்த உருவம் நினைவுக்கு வந்தது பிச்சைக்காரனுக்கு. அந்த இளைஞன் நடக்க முடியாமல் மண்டியிட்டு தவிழ்ந்து வந்திருக்கிறான் என்பதை யூகித்து, இந்தாயா இந்த கம்பை வச்சுக்கிட்டு நடக்கிறியா என்று கைத்தடியை கொடுத்தான். முடியாது, இப்படியே வர்றேன், நீ நடந்தா நானும் வருவேன் என்று அவன் தோள்களை இறுகப் பற்றியவாறு கூறினான் நொண்டி. வியாதிக்காரன் லேசாக சிரித்தான். கம்பு இல்லாம நானும் நடக்க முடியாது, இருந்தாலும் சமாளிச்சுக்கிடலாம்னு தான் கொடுத்தேன். கையில கம்பு இருந்தா உன்னை தூக்கிக்கிட்டு கூட நான் நடப்பேன், வா போவோம் என்று கைத்தடியை பூமியில் உறுதியாய் ஊன்றி தாங்கி தாங்கி நடந்த வியாதிக்காரனின் தோளில் தொங்குவதை போல பிடித்து கொண்டு ஊன கால்களை தத்தி தத்தி இழுத்தவாறு நகர்ந்தான் நொண்டி. ஐயா, ரொம்ப பாரமா இருக்கேனா? பார்த்து, அதெல்லாம் ஒண்ணுமில்லை, பயப்படாம வா. இப்படி எல்லாருக்கும் பாரமா இருக்க பிடிக்காம தான் என்று விம்மினான் நொண்டி. உசுர விட்டலாம்னு பாத்தியா? ஏயா, எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே உனக்கு நினப்பு. என்னால எல்லாருக்கும் கஷ்டம்தான். அவர்கள் இருவரும் தட்டுத்தடுமாறி போய்கொண்டிருந்தார்கள். நொண்டியும் வியாதிக்காரனும் நிலா வெளிச்சம் இறங்கிக் கொண்டிருக்கும் திண்ணையில் படுத்திருந்தனர். வியாதிக்காரன் பாதி படுத்தும் பாதி படுக்காமலும் தூணில் சாய்ந்து கால்களை நீட்டிக்கொண்டு பீடி புகைத்துக் கொண்டிருந்தான். பீடி குடிக்கிறாயா? வேண்டாம், பழக்கம் இல்லை என்று குப்புறப்படுத்திருந்த நொண்டி பதில் சொன்னான். திடீர் என்று குப்புற கிடந்த முகத்தை திருப்பி வியாதிக்காரனை கேட்டான் நொண்டி. கஷ்டத்துக்கு அப்புறம்தான் சுகம்னு சொன்னியே, எனக்கு இனிமே ஏது சுகம்? சுகமே வராதுன்னு தெரிஞ்சும் எதுக்கு நான் இருக்கணும்? சுகமே வராதுன்னு முடிவு சொல்றதுக்கு நீ யாரு? கஷ்டம் வரப்போகுதுன்னு நீயா முன்கூட்டியே சொன்ன? அது திடீர்னு வந்த மாதிரி இது வராதா? அதெல்லாம் அவன் பார்த்து சொல்லணும் என்று வானத்தை நோக்கி புகையை ஊதினான் பிச்சைக்காரன். வியாதிக்காரனுக்கே தான் சொன்ன பதில் நொண்டியின் மனச்சமாதானத்துக்குத்தான் என்று தெரிந்தது. சாகப்படாதியா? அதான் ஒரு நாளைக்கு எல்லாரும் சாக போறமே, அது வரைக்கும் இருந்துதான் சாவுமே என்று சமாதானம் கூறினான். அது சரி, நீ பாட்டுக்கு சாவறதுக்கு வந்துட்டியே, உனக்கு தாய் தகப்பன் குடும்பம்னு ஒண்ணும் இல்லையா? என்ன மாதிரி அனாதை தானா என்றான் வியாதிக்காரன். அம்மா என்று பெருமூச்செறிந்தவாறு எழுந்து உட்கார்ந்த நொண்டி சில வினாடிகள் மௌனமாய் தலை குனிந்திருந்து விட்டு விம்மி விம்மி அழ ஆரம்பித்தான். வருத்தப்படாதையா என்று ஆறுதல் கூறினான் பிச்சைக்காரன். முகத்தை துடைத்துக் கொண்டு சொன்னான் இளைஞன். அதோ தெரியுது பாரு என்று ரயில்வே லைனுக்கு நேராக வரிசையாக தெரியும் சில வீடுகளின் கொள்ளைப்புறத்தை காட்டி, அங்கதான் எனக்கு வீடு. அம்மா இருக்காங்க, தம்பி இருக்கான், தம்பிக்கு கல்யாணமாகி குழந்தைகள் கூட இருக்கு. என்னாலதான் யாருக்கும் உதவியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. நான் வயிற்றுல ஜனிச்சதுலேருந்தே எங்கள் அம்மா என்னை சுமந்துக்கிட்டே இருக்காங்க. அம்மாவுக்கு ஒரே நம்பிக்கை, எனக்கு கால் வந்துடும்னு. எப்போ பார்த்தாலும் தம்பிக்கிட்ட அந்த டாக்டரை பார்க்கணும், இந்த டாக்டரை பார்க்கணும், பணத்தை வாங்கிட்டு டாக்டர்களை பார்த்தது தான் மிச்சம். அவன் என்ன பண்ணுவான்? வர வர தம்பியும் குடும்பஸ்தனா மாறி பிள்ளைகளும் பொண்டாட்டியுமா ஆனப்புறமும் நான் ஒரு சுமையா இருக்கிறதா? எனக்காக அம்மாவும் தம்பியும் தினமும் சண்டை போடுறாங்க. தம்பி கோபத்துல என்னை நொண்டின்னு சொல்லிட்டான். அம்மா ஓன்னு அழுதுட்டாங்க என்று நொண்டி சொல்லும்போது வியாதிக்காரனின் மனதில் ராமலிங்க சாமி மாதிரி காதோரத்தில் முக்காட்டு துணியை சொருகிக் கொண்டு பரதேசின்னு கூப்பிடும் அந்த குரலும் முகமும் தோன்றின. நீட்டிய கால்களின் முழந்தாள் முட்டுக்களை பிசைந்து கொண்டே சொன்னான் நொண்டி. நேத்து ஏதோ ஒரு நாட்டு வைத்தியர் இந்த மாதிரி குறையெல்லாம் தீர்த்து வைக்கிறாருன்னு யாரோ சொன்னாங்க. அம்மா கையில இருந்த காசை முந்தானையில முடிஞ்சுண்டு வாடான்னு உசுரை வாங்கி என்னை வளைச்சிண்டு போறப்போ நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? சரின்னு அம்மா தோளில தொத்திண்டு போனேன். அந்த வைத்தியன் இருக்கிற இடம் 4 மைல் இருக்கு. பஸ்ஸில் தான் போகணும். போனோம். அம்மா ஆசையில் வழக்கம் போகல இல்லாமல் ஒரே தடவையிலே மண்ணு விழுந்துட்டுது. என் காலை பார்த்துட்டு முடியாதுன்னுட்டான். இவன் ஒன்றும் நல்ல வைத்தியன் இல்லை, ஊரை ஏமாத்துறவன்னு என்னை அழைச்சிட்டு அம்மா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க. பஸ்ஸில் ஒரே கூட்டம். ஒரு நிமிஷம் பேச்சை நிறுத்தி கண்கலங்க எங்கோ பார்த்தவாறு விரைத்த விழிகளுடன் நெஞ்சில் பெருகி தொண்டையில் அடைத்த துயரை விழுங்கினான் நொண்டி. அவன் வாழ்வின் மீது கொண்ட வெறுப்புக்கெல்லாம் எந்த ஒரு நிகழ்ச்சி காரணமாய் அமைந்து அவனை சாவின் வீடத்துக்கு கொண்டு வந்து தள்ளியதோ அந்த நிகழ்ச்சி மனதில் தெரிந்தது. அதை மனசால் பார்த்து கொண்டே வியாதிக்காரனிடம் விவரித்தான் நொண்டி. அந்த காட்சி வெண்புள்ளிகளை புடவை உடுத்தி முக்காடிட்ட அந்த வயோதிக தாயின் தோளை பற்றி தன் உடலின் முழுப்பாரத்தையும் அவள் மேலே சுமத்தி கொண்டு, கட்டால போறவன் யாராரோ சொன்னாலேன்னு நம்பி வந்தேன். இவன் ஒன்னும் வைத்தியனே இல்லை, பிள்ளி சுனியம் வைக்கிறவன். நீ கவலைப்படாதடா கண்ணா, நான் உன்னை அடுத்த மாசம் வேலூர் மிஷன் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் என்று ஏதோ சொல்ல வரும்போது அவள் தோளில் நெற்றியை தேய்த்துக் கொள்வது போல கண்ணீரை துடைத்துக் கொண்டே சொன்னான் மகன். எனக்கு கால் இல்லையேங்கிற கவலை கூட இல்லைம்மா. நீ எனக்காக படுற சிரமத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கம்மா என்று விம்முகின்ற குரலோடு அவன் தோளில் நெற்றியை தேய்த்து கொண்டே இருக்கும்போது பஸ் வந்தது. கண்ணா கெட்டியா பிடிச்சிக்கோ, பார்த்து பார்த்து இதோ இப்படி உட்காந்துக்கோ என்று மகனை சுமந்து இழுத்தவாறு பஸ்ஸில் அவள் ஏறுவதற்குள் முன்பக்கத்தில் டிக்கெட் கொடுத்து கொண்டிருந்த கண்டக்டர், ஆச்சா எவ்வளவு நாழி என்று அவசரப்படுத்தினான். ஒருவாறு சிரமத்திற்கு பின் பஸ்ஸில் ஏறியதும் எதிரில் இருந்த இருவர் உட்காரும் சீட்டில் மகனை பக்கத்தில் அமர்த்தி கொண்டு உட்கார்ந்தாள் அம்மா. பஸ் போய்கொண்டிருக்கும் போது அவனது தாய் சேலை தலைப்பில் இருந்த சில்லறையை எடுக்கும்போது அவன் அகஸ்மாத்தாக திரும்பும்போது அவர்கள் சீட்டுக்கு மேலே எழுதியிருந்த பெண்கள் என்ற வாசகம் அவன் கண்களில் பட்டது. அப்பொழுது ஒரு ஸ்டாப்பில் பஸ் நின்றது. அழகிய இளம்பெண் ஒருத்தி பஸ்ஸில் ஏறினாள். அவளை பார்த்தவாறே அருகில் வந்தான் கண்டக்டர். நொண்டி ஒரு வினாடி பெண்ணை பார்த்தான். அவளது இடத்தில் தான் உட்கார்ந்திருப்பதை உணரும்போது அவனது ஆண்மை உணர்ச்சி அவனுள் ரகசியமாக வதைபொட்டு கொண்டிருக்கும் அதே சமயம் அதை கொல்லுவது போல கண்டக்டரின் குரல் ஒலித்தது. இந்தாய் ஆம்பளை, பொம்நாட்டி நிற்கிறாங்கல்ல. அந்த நொண்டி திடீரென்று கால்கள் வந்துவிட்டது போல எழுந்து நின்றான். அவன் எழுந்த வேகத்தில் அந்த பெண் அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டாள். எழுந்து நின்று நொண்டியின் கால்கள் நடுங்கின. ஐயா ஐயா என்ற தாயின் பரிதாபகரமான குரல் கண்டக்டரையும் அந்த பெண்ணையும் பஸ்ஸிலுள்ள அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இன்னொருவர் சொல்லி தன் காதால் கேட்கப்போறாத அந்த வார்த்தையை அவளே சொல்ல வேண்டிய நிர்பந்தம். ஐயா அவன் நொண்டியா நிற்க முடியாதையா என்று சொல்லி கண்களில் வழிந்த கண்ணீருடன் எழுந்து தன்னிடத்தை காட்டி, கண்ணாணி இப்படி உட்கார்ந்து கூடா என்று சொல்லும் பொழுது தடுமாறி விழ இருந்த மகன் தாயின் தோளை பிடித்து கொண்டு சொன்னான், இல்லம்மா நான் நிற்பேன். உன்னால முடியாது கண்ணா என்று அந்த பெண்ணின் பக்கத்தில் மகனை உட்கார வைத்து அந்த தாய் நிற்கும் போது அந்த பெண் எழுந்து அவன் தாயிடம் மன்னிப்பு கேட்பது போல, நீங்க உட்காருங்கம்மா என்று வற்புறுத்தி கெஞ்சினாள். கண்டக்டரின் முகம் அழுவது போல் மாறிவிட்டது. சார் மன்னிச்சுக்கங்க, எனக்கு முதல்லே தெரியல சார் என்று நொண்டியிடம் குனிந்து சொன்னான். நொண்டி யாருக்கும் ஒன்றும் பதில் சொல்லாமல் யார் முகத்தையும் பார்க்காமல் பக்கத்தில் அமர்ந்திருந்த தாயின் பின்னால் ஒரு குழந்தையைப் போல முகம் புதைத்து அழுகையை அடக்கி நெற்றியை அவள் தோளில் தேய்த்து கொண்டே இருந்தான். பஸ் போய்கொண்டிருந்தது. பஸ்ஸில் இருந்த எல்லோரின் அனுதாபமும் அவன் நெஞ்சில் கனமேற்றி அவன் உயிரையே அரிப்பது போல. நொண்டி சொல்லிக் கொண்டிருந்ததை எல்லாம் மௌனமாய் கேட்டவாறு இருந்த வியாதிக்காரன் தன்னை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான். இவனுக்கு இன்னும் வயசு இருக்கு, வாழ்க்கை இருக்கு. இவனுக்கு ஒரு கஷ்டம்னா வருத்தப்படுறதுக்கு, உதவி செய்யறதுக்கு உறவுக்காரங்க இருக்காங்க. இவன் வாழணும்னு ஆசைப்படுறதுக்கு அன்பான தாய் இருக்கா. இவன் நொண்டின்னு தெரிஞ்சு அன்பு காட்ட, பரிதாபப்பட, பிரியம் காட்ட உலகமே இருக்கு. இவன் எதுக்கு சாகணும் என்று ஆரம்பித்த மனம் தன்னை பற்றி எண்ணும் போது, எனக்கு யார் இருக்கா? எனக்கு ஒரு கஷ்டம்னா வருத்தப்படுறதுக்கு உதவி செய்யறதுக்கு உறவு இருக்கா? உறவுங்கள்லாம் உதறித்தள்ளி எத்தனையோ காலம் ஆயிடுச்சே. நான் வாழணும்னு ஆசைப்படுற ஜீவன் என்னை தவிர இன்னொன்று உண்டா? எனக்கு அன்பு காட்ட, பரிதாபப்பட, பிரியங்காட்ட யார் இருக்கா? உலகமே வெறுத்து முகம் சுழிச்சு என்னை பார்க்குது என்றெல்லாம் எண்ணி மௌனமாய் உட்கார்ந்திருந்தான் வியாதிக்காரன். நொண்டியின் நிமைகளை தூக்கம் அழுத்த அவன் கொட்டாவி விட்டான். அந்த சத்தம் கேட்டு வியாதிக்காரன் நொண்டியை பார்த்தான். இந்தாயா, நீ சாகப்படாத சொல்லிட்ட. உனக்கு கால் இல்லைங்கிற நினப்பினால தானே நீ கஷ்டப்படுற, மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துற? நான் தான் சொல்றேனே, எனக்கு கால் இல்லாமல் மற்றவங்களுக்கு தான் நான் பாரமா இருக்கேனே. எங்க அம்மா வைத்தியனுக்குன்னு தம்பியை உதவி கேட்கிறப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் என்னால் எவ்வளவு சண்டை, எவ்வளவு வருத்தம் என்று நொண்டி சொல்ல, குறுக்கிட்ட வியாதிக்காரன், ஆமாயா, நீ சதா நேரமும் உங்கள் அம்மா தோலை பிடிச்சி தொங்கிட்டே இருந்தா அப்படி தான் சண்டை வரும். கால் இல்லாட்டி போனா என்னையா, கையால் அந்த உலகத்தையே வளைக்கலாமே. வாழ்றதுக்கு காலும் கையும் வேணாயா, நல்ல மனசு வேணும், அறிவு வேணும். மனுஷனோட அறிவு யானையை காட்டிலும் சிங்கத்தை காட்டிலும் வலுவானது. இல்லைன்றதுக்காக செத்துருந்தா மனுஷ ஜாதியே பூண்டத்து போயிருக்கும். கால் இல்லாட்டி அது இல்லாத குறைய மாத்திக்கிட்டு எப்படி இருக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, கால் இருக்கிறவங்களை காட்டிலும் நீ வேகமா ஓட மாட்டியா? மனுஷனுக்கு ரெக்க இருந்திருந்தா அவனும் பறந்துகிட்டு இருப்பான். ரெக்க இல்லாததுனாலதான் விற்று விருன்னு இப்ப ஏரோப்ளைன்ல பறக்கிறான். இன்னும் மானத்துல எங்கெங்கயோ போய் என்னென்னத்தையோ பிடிக்கிறான். இல்லைன்னு சாவறதா? உங்க அம்மாவே தான் என் மவனுக்கு கால் இல்லாட்டி என்னென்ன காரியம் பண்றான்னு நினைக்க வச்சிட்டியானா, அவங்க ஏன் உன் தம்பிக்கிட்ட போய் வம்புக்கு நிக்க போறாங்க? நீ என்ன என்ன மாதிரி தீராத நோயாளியா? நானே வாழ்றப்போ நீ சாக போறேங்கிறியே என்று சொல்லும் போது வியாதிக்காரனின் தொண்டை அடைத்தது. அவனது பேச்சால் வியாதிக்காரனின் நெஞ்சில் இருந்து வாழ வேண்டும் என்ற ஆசை, வாழ முடியும் என்ற நம்பிக்கை நொண்டியின் இதயத்தில் தொற்ற ஆரம்பித்தது. நொண்டி புதியதோர் நம்பிக்கையுடன் தலை நிமிர்த்தி வியாதிக்காரனை பார்த்தான். வியாதிக்காரன் தொடர்ந்தான். நீ என்னமோ சொல்றியே, பஸ்ல உன்னை எந்திரிக்க சொன்னா அப்புறம் உட்கார சொன்னான்னு, அதுக்காக உன் மனசு கஷ்டப்பட்டது நான் தான். தோ என்ன பாரு, என்ன அந்த பஸ்ல ஏற விடுவானாயா? நீ என்ன பகல்ல பார்த்தா இப்படி பக்கத்துல உட்காந்து பேசக்கூட மாட்டே. தோ வெளிச்சத்துல பாரு இந்த கையை என்று தன் குறைப்பட்ட கைகளை மேலே இருந்த கூட்டை இழுத்து விட்டு கொண்டு நிலா வெளிச்சத்தில் நீட்டி விம்மினான். இந்த கை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முழுசா இருந்தது, உனக்கு கால் இல்லை அவ்வளவுதான். எனக்கு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போய்கிட்டே இருக்கு. இந்த கையால முந்தானால ஒரு குழந்தைய தூக்கிட்டேன். குழந்தைய தூக்கணுங்கிற ஆசை என்னால தூக்குனேன்? சி, அந்த ஆசை எனக்கு வரலாமா? தண்டவாளத்துல வந்து நிக்கிதே, ரயில் வர்ற நேரம் ஆச்சுன்னு பதை தூக்கிட்டேன். நான் வியாதிக்காரன்தான், என் உடம்புல சொரணை அத்தே போயிடுச்சு. ஆனாலும் ஒரு குழந்தைய தூக்குறோங்கிற நினைப்புலையே என் மன சிரித்து போச்சு. ஆனா அதுக்காக அந்த பெத்தவங்க என்னை அடிக்க வந்துட்டாங்க தெரியுமாயா? மனுஷனா பிறந்தும் மனுஷனுக்குள்ள எந்த சுகத்தையும் எந்த உரிமையும் அனுபவிக்க முடியாம நான் வாழ்றேனே, ஒரு பிசாசு மாதிரி தனியா குந்திக்கிட்டு வாழ்றதா நினைச்சு என்னையே ஏமாத்திக்கிறேனே என்று சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விம்ப ஆரம்பித்து விக்கி விக்கி அழுதான் வியாதிக்காரன். சற்று நேரத்துக்கு பின் தன் கண்களை துடைத்து கொண்டு ஒரு வறண்ட சிரிப்புடன் சொன்னான். ஆமா, பெத்தவங்களுக்கு தெரியும் புள்ள அருமை, சாவை காட்டிலும் கொடியது இல்லையா இந்த நோய். அப்புறம் விஷயத்தை சொன்னப்புறம் ஒரு மாதிரி சமாதானமானாங்க. அப்ப கூட ஒரு குரல் எங்களை கூப்பிட வேண்டியது தானே, நீயா தூக்குறதுன்னு கேட்டுச்சு அந்த அம்மா. நீங்க சொல்றது நான் தான் தெரியாம செஞ்சிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுட்டு வந்தேன். ஏன்னா இது பொல்லாத நோய், மனுஷனுக்கு வரக்கூடாது. ஆரம்ப காலம்னா தீத்துடலாம், இது ரொம்ப முத்துன கேசு, இனிமே குறையாது, பரவும். மற்றவங்க ஜாகிரதையா தான் இருக்கணும். ஒரு தாய்க்கு தன் குழந்தை செத்தாலும் பரவாயில்லை, இந்த நோய் வர பொறுக்க மாட்டா என்று அவன் தன்னை உணர்ந்து தனக்குள் முணகுவது போல பேசினான். சில நிமிஷம் மௌனத்துக்கு பிறகு நொண்டி இரண்டாவது முறை கொட்டாவி விட்டான். தூக்கம் வருதா? படுத்துக்கையா, தூங்கிறது ரொம்ப சொகம், செத்தா தூங்க முடியாது கேட்டுக்க. பொழுது விடிஞ்சு பெத்த மகராசிக்கு பிள்ளையா போய் சேர். உனக்கு நான் கடைசியா சொல்றது இதுதான், கால் இல்லைன்னு நினைச்சு நீ யாருக்கும் பாரமா இருக்காத. இப்ப யாரோட துணையும் இல்லாம எப்படி சாக வந்தியோ அந்த மாதிரி வாழப்போ. அதுல ஒன்னும் வைக்கப்பட வேணாம். உன்னையே பார்த்து உங்க அம்மா மகிழ்ந்து போவாங்க பார் என்று அணைந்திருந்த கடைசி பீடியை பற்ற வைத்துக் கொண்டான் வியாதிக்காரன். படுத்த சற்று நேரத்துக்கெல்லாம் நொண்டி தூங்கி போனான். வியாதிக்காரன் தூக்கம் வராமல் கீழே கிடந்த துண்டு பீடிகளை பொறுக்கி பற்ற வைத்துக் கொண்டு தூணில் சாய்ந்து வானத்தை விரித்தவாறு உட்கார்ந்திருந்தான். அதோ ரொம்ப தூரம் தள்ளி வந்துருச்சே சப்தரிஷி மண்டலம். 4 நட்சத்திர சதுரத்துக்கு ஓரமா வால் மாதிரி இருக்கிற 3க்கு நடுவால ஓரத்துல ஆமாமா அருந்ததி. அருந்ததியை பார்த்தவனுக்கு 6 மாசத்துக்கு சாவில்லை. அடி செருப்பால இன்னும் ஐசு அதிகம் வேணுமா என் கட்டைக்கு என்று விரக்தியும் வேதனையும் குழைய முனகி கொண்ட வியாதிக்காரன் கையில் இருந்த பிடியை தரையில் நசுக்கி தேய்த்தான். அவன் பார்வை சப்தரிஷி மண்டலத்தை விரித்தது. விடிந்து 6 மணிக்கு வடக்கே போகும் பார்சல் வண்டியின் அவலமான கூக்குரல் கேட்டு சத்திரத்து திண்ணையில் தூங்கிக் கொண்டிருந்த நொண்டி கண் விழித்தான். அவன் அருகே வியாதிக்காரனின் கரைவடிந்த கந்தலும் பளபளப்பான புதிய தகரக் குவளையும் தனியாக கிடந்தன. அங்கே ஈக்கள் மொய்த்தன. தூரத்தில் நீண்டு செல்லும் இருப்பு பாதையின் வளைந்து திரும்பும் எல்லையில் புகை கக்கி அழுதவாறு பார்சல் வண்டி நின்றிருந்தது. அங்கு மனிதர்கள் மொய்த்துக் கொண்டிருந்தனர். இங்க சுத்தி நிற்பானே அந்த பெருவியாதிக்காரன், ரயில் முன்னாடி போய் விழுந்துட்டான். அவன் எனக்கு வாழ கற்றுக் கொடுத்தான், நான் அவனுக்கு சாக கற்றுக் கொடுத்தேன். அவன் என்னை சந்திக்காமல் இருந்திருந்தால்? நொண்டியின் கண்கள் கலங்கின. அந்த இடத்தின் ராசியோ தன்னையே காவதந்து இன்னொரு விபத்து ஏற்படாமல் தடுக்க முயற்சியோ? அவன் மேனையில் இருந்ததா பயங்கர தொத்து வியாதி? இல்லை, என் மனசில் தோன்றியதே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம். அந்த வாழ்க்கையின் வெறுப்புத்தான் பயங்கர வியாதி. அதற்கு அவன் பலியாகிவிட்டான். திடீரென்று ரயில்வே லைனுக்கு அப்பால் வரிசையாக தெரியும் வீடுகளின் கொள்ளைப்புற கதவுகளை திறந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோரின் நடுவே இருந்து ஐயோ கண்ணா என்ற அலறல் ரயில்வே லைனுக்கு அப்பால் வெகு தூரத்தில் இருந்த நொண்டியின் வயிற்றை கலக்கியது. அம்மா நான் இருக்கேம்மா என்று கோஷித்தவாறு வேகமாய் தவழ்ந்து ஓடினான் அவள் மகன். மகனே மகனே என்று ரயில்வே லைன் மேட்டின் மீது விழுந்து புரண்டு கொண்டிருந்த அவன் தாய் நான் இருக்கிறேன் என்ற குரல் கேட்டு அவனை பார்த்து ஒன்றும் புரியாமல் அடிவயிற்றை பிடித்துக் கொண்டு கண்ணீருடன் சிரித்தாள். பிறகு யார் வைத்த மகனோ ரயில் சக்கரத்தை பார்த்து அழுதாள். அவள் அருகே வந்த அவள் மகன் அவள் தோளில் முகம் புதைத்து நெற்றியை தேய்த்து அழுது கொண்டே சொன்னான். அம்மா நான் இருக்கேம்மா, அது உன் மகன் இல்லை, அது அந்த மனுஷன், அவன் செத்திருக்க கூடாதுமா என்று பெரும் குரலில் கதறி அழுதான் நொண்டி. நான் இருக்கிறேன். சிறுகதை முற்றும்.